இயேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் மாலை நேர வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக ஒரு மாலை பொழுதே தேவன் கருத்திலிருந்து நாம் திருப்பியாக இன்றைக்கும் கூட நம்முடைய இரட்சகர் இயேசுவினுடைய பாடுகளை குறித்து நாம் தியானிப்போம். பொதுவாக நம்முடைய இரட்சகர் தம்முடைய ஜீவனை ஆதாமுக்கு நிகரான ஒரு சரி நிகர் சமான விலையாக ஆன்டி லூட்ரான் ஈடுபலியாக கொடுத்த விஷயத்தை நாம் தியானிக்கும் போது பொதுவாக ஒரே கோணத்தில் நாம தியானிக்கணும். அதாவது இயேசு தன் ஜீவனை ஆதாமுக்கு நிகரான ஒரு ஈடுபலியாக சரி நிகர் சமானமான விலையாக கொடுத்தார். எப்படி கொடுத்தார் என்று பார்க்கும்போது, மோசேயின் நியாய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்ததன் மூலம் அவர் இந்த பூமியில தொடர்ந்து ஜீவிக்கக்கூடிய ஒரு உரிமையை பெற்றிருந்தார். ஜீவிக்கும் உரிமை, லைஃப் ரைட்ஸ். நியாய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்ததின் மூலம் தான் பெற்றுக்கொண்ட அந்த ஜீவிக்கும் உரிமையை ஆதாமனுடைய சந்ததியாக மனுக்குலத்துக்கு அவர் அங்க பலியாக தந்தார். அதன் மூலம் ஆதாம் மற்றும் அவருடைய சந்ததியும் கூட கிறிஸ்துவினுடைய 1000 ஆண்டு அரசாட்சியில அந்த பெரும்பாதையான பரிசுத்த வழியின் மூலம் அவர்களும் அதே ஜீவனை சுதந்திரிக்கும் பொருட்டாக இப்படி தந்தார். ரான்சம், ஈடுபலி, சரி நிகர் சமான விலை என்று சொல்லும் பொழுது பொதுவாக அந்த விஷயத்தை, அந்த திட்டத்தை இவ்விதமாக நாம புரிந்து கொள்ளுகிறோம். இது மிகவும் சரி, இந்த கான்செப்ட் மிகவும் முக்கியமான கான்செப்ட். தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் மனுக்குலத்தின் ரட்சிப்பை பற்றி நாம தியானிக்கும் போது, ஆனா ரான்சம் பற்றி பேசும்போது, கர்த்தர் இயேசுவினுடைய ஈடுபலி குறித்து தியானிக்கும் போது பொதுவாக நாம் அதிகமாக பார்க்காத இன்னொரு விஷயத்தை தான் நாம் இன்னைக்கு ரொம்ப தியானிக்கிறோம். அது என்னன்னா சகோதர சகோதரிகளே, ரான்சம்க்கு ஒரு ரெண்டு பக்கம் நாம சொல்லலாம், ரெண்டு விதமா நாம் அதை சொல்லலாம். முதல் விஷயம் நாம் இப்படி சொல்லிட்டோம், தன்னுடைய ஜீவிக்கும் அந்த உரிமையை மனுக்குலத்துக்கு கர்த்தரே சங்க தந்துட்டார், அதன் மூலம் மனுக்குலத்துக்கு உயிர் தழுதல் என்ற நம்பிக்கை இருக்கு, அதன் மூலம் ரட்சிப்பை அவர்கள் அங்க சுதந்திரிப்பாங்க. சோ இந்த ஒரு ஈடான விஷயத்தை கர்த்தரேசு தர வேண்டும். அவர் தந்தார் ஆதாமனுடைய பரிபூர்ண ஜீவனுக்கு, தம்முடைய பரிபூர்ண ஜீவனை இவ்விதமாக தந்து அந்த ரட்சிப்பை வந்துட்டு அவரு நிஜமாக்கினார். ஆனா ரான்சம்ல இன்னொரு முக்கியமான பார்வை இருக்கு. அது என்னன்னா சகோதர சகோதரிகளே, இந்த ஈடுபலியை தருவதில் இயேசு கிறிஸ்து ஆதாம் எடுத்துட்ட இன்னொரு ஸ்தானத்தையும் அவர் எடுக்கணும். ஆதாம் எடுத்த இன்னொரு ஸ்தானம் என்ன என்று பார்க்கும்போது அவர் பாவியானார். இப்ப ஆதாமுக்காக கர்த்தர் இயேசு என்ன பண்ண வேண்டி இருக்குன்னா, அந்த பாவியினுடைய ஸ்தானத்தை அவர் எடுக்கும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு தராசு எடுத்துட்டோம்னா அதுல இரண்டு தட்டுகள் இருக்கு. அதுல இது ஒரு முக்கியமான தட்டு. ஆதாம் தேவனை விட்டு விலகி, அவருடைய சன்னதியை விட்டு விலகி இருந்த ஒரு பாவியானார். இப்ப அவருக்கு நிகராக கர்த்தர் இயேசு வரும் பொழுது அவரும் கூட என்ன பண்ண வேண்டி இருக்குன்னா, அவரும் பாவிங்கிற ஸ்தானத்தை எடுத்து தேவனால கைவிடப்பட வேண்டிய நிலைமைக்கு அவர் போகும். சோ இந்த ஒரு விஷயம் கூட அங்க ஈடாக அங்க நிறைவேறணும் கர்த்தர் இயேசுவினுடைய விஷயத்தில். சோ இந்த பாவியினுடைய ஸ்தானத்தை நம்முடைய இரட்சகர் எடுக்கிற அந்த விஷயம் அவருடைய ஜீவியத்துல எப்படி நிறைவேறினது, அதனுடைய ஆழமான விஷயங்கள் என்ன, இதுதான் நாம் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் சகோதர சகோதரிகளே. கர்த்தர் இயேசு ஆதாமினுடைய இடத்துல பாவியின் ஸ்தானத்தை அவர் எடுக்கணும். அந்த பாவியின் ஸ்தானத்தை எடுத்து நிறைவேற்றுவதில் அவர் அனுபவிக்கணும் அநேக விஷயங்கள். அந்த விஷயங்கள் குறித்து சற்று நேரம் இன்னைக்கு நாம தியானிக்க போகிறோம். சோ இதை தியானிக்கிறதுக்கு நாம் எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்னா, ஏதேன் தோட்டத்தில் இருந்து நம்ம அங்க ஆரம்பிக்கலாம். சோ ஆதாம் ஏதேன் தோட்டத்துல அங்க வைக்கப்பட்டு இருந்த போது அவர் ஏதேன்ல பூமியின் மீது ஒரு ராஜாவாக அவர் அங்க வைக்கப்பட்டிருந்தார். அவர் ஒரு ராஜா, அவருக்கு ஒரு ராஜ்யம் இருந்துச்சு. அந்த ராஜ்யத்தின் சகல பிரஜைகள், பறவைகள், மிருகங்கள், சகல ஜீவராசிகள் மீதும் ஆதாமுக்கு ஒரு ஆளுகை அங்க தரப்பட்டு இருந்துச்சு. இப்படித்தான் ஆதாம் ஏதேன்ல அவருடைய ஆரம்பம் இருந்தது என்று நமக்கு நன்றாகவே தெரியும். ஆனா இந்த ஒரு அருமையான சூழலை ஆதாம் உடனே இழந்து போனதையும் நமக்கு நல்லா தெரியும். சோ எப்படி அவர் அதை இழந்து போனார் என்று பார்க்கும் பொழுது, தேவன் ஒதுக்கி வைத்திருந்த ஒரு விதமான விருட்சம், அந்த விருட்சத்தின் கனி, அந்த கனிய ஆதாம் புசித்ததின் மூலம் அவரு இந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதியற்றவராக மாறி அவர் அதன் விளைவாக ஏதேனை விட்டு அவர் விரட்டப்பட்டார் என்பது கூட நமக்கு அனுப்பியது. இந்த ஏதேனை விட்டு அவர் விரட்டப்படுவது, அதுக்கு முன்னால நடந்த விஷயம் என்னன்னா, அவர் அந்த விருட்சத்தின் கனியை அவர் வந்துட்டு அங்க புசிப்பது. இதுக்கு காரணம் அங்க அந்த வஞ்சனை சர்ப்பத்தின் மூலம் ஏவாளுக்கு வந்து, ஏவாளின் மூலம் ஆதாமுக்கு வந்தது நமக்கு நன்றாகவே நினைக்கிறோம். இது நடந்து நிறைவேறினது பின்பு நாம பார்க்கிறோம், ராஜா ஸ்தானத்தில் இருந்த ஆதாம் அவர்கிட்ட இருந்த அந்த கிரீடம் போயிடுச்சு, அந்த ஆளுகை எடுக்கப்பட்டு, அந்த ஏதேனை விட்டு அவரு வெளியே அங்க துரத்தப்பட்டார் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். சோ இந்த விஷயம் நடந்து நிறைவேறின காரியத்துல சில முக்கியமான கதாபாத்திரங்களையும் நாம பார்க்கிறோம். இந்த முக்கியமான கதாபாத்திரங்கள் அதான் ஒரு விருட்சம், ஒரு சர்ப்பம், ஒரு தோட்டம். அந்த தோட்டத்திலிருந்து அவர்களே விரட்டப்படுவது, அது பர்டிகுலரா அதை குறித்து வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 3:8 நம்ம வாசிக்கிறோம்.
குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவர் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள்.
பாருங்க, பர்டிகுலரா இந்த நடந்த நேரம் பார்க்கும் போது பகலில் குளிர்ச்சியான வேளையில் இது சம்பவிச்சது. சம்பவித்த போது ஆதாமும் ஏவாளும் தங்களை விருட்சங்களுக்கு பின்னால ஒளித்துக் கொண்டார்கள் என்று நாம் அங்க பார்க்கிறோம். சோ இப்போ இந்த பாத்திரங்கள் தான் ரொம்ப முக்கியம். ஆதாம், விருட்சம், சர்ப்பம், தோட்டம், பகலின் குளிர்ச்சியான வேலை, சன்னதிக்கு விலகி மரங்களுக்கு பின்பு ஒளித்துக் கொண்ட விஷயம். கண்டிப்பா இந்த விஷயத்துல ஏவாள் கூட வராங்க, ஒரு முக்கியமான பாத்திரம் தான். ஆனா இப்ப நாம ஏவாளே நாம விட்டுடுறோம். காரணம் இது கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறும் ஒரு காலமா இருக்கிறதுனால, கர்த்தர் இரண்டாவது ஆதாமாக இருக்கிறதுனால, முந்தின ஆதாம் மாத்திரம் நம்ம முக்கியமாக நாம் இங்க கவனிக்க போறோம். அவருக்கு வந்துட்ட அந்த அனுபவங்களை மாத்திரம் கவனிச்சு அதை அப்படியே பிந்தின ஆதாமாகிய இயேசுவினுடைய வாழ்க்கையில நாம கூர்ந்து கவனிக்க போகிறோம். சோ ஏவால இது நிமித்தம் நாம இங்க விடுறோம் என்று நாங்க பாக்குறோம். சோ இப்போ இந்த விஷயங்கள் கர்த்தர் இயேசுவினுடைய வாழ்க்கையில எப்படி அங்க நிறைவேறிச்சு என்று நாம அங்க கவனிப்பது தான் நம்முடைய முக்கியம். கர்த்தர் இயேசு ஆதாமுக்கு நிகரான ஒரு பலியாக தன்னை அர்ப்பணிக்கும் விஷயத்துல இந்த இரண்டாவது பாகம் மிக முக்கியமான ஒரு பாகம், அதிகமாக நாம தியானிச்சு அதிகமாக பேசாத ஒரு பாகம் என்னன்னா, அவர் ஆதாமுக்கு இணையா தேவனுடைய நீதியின் படி பாவியின் ஸ்தானத்தை அவரு எடுக்கணும். The place of a sinner. அதற்கத்தர் இயேசு அங்க எடுக்க வேண்டும் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். சோ இது எப்படி அவருடைய வாழ்க்கையில நிறைவேறுச்சு என்று நம்ம பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, ஏசாயா புஸ்தகத்துக்கு முதலாவது நாம் அங்க திரும்புறோம். அங்க இயேசுவை பற்றின தீர்க்க தரிசனம் அங்க தேவன் ஏசாயாவினுடைய வாயின் மூலம் அங்க கொடுக்கிறார். சோ அந்த தீர்க்க தரிசனத்தை நாம பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தேவன் எப்படி சகலத்தையும் அறிந்தவராக இருந்து இயேசு கிறிஸ்து இந்த மாதிரியான அனுபவங்களுக்குள்ள போகும் பொழுது அவருடைய மனதின் நினைவுகள் எப்படி இருக்கும் என்பதை அவர் முன்கூட்டியே அங்க குறித்து வைத்திருக்கிறது நம்ம அங்க பார்க்கிறோம். ஏசாயா 50வது அதிகாரம் பாருங்க, 6வது வசனம் நான் வாசிக்கிறேன். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. சோ இயேசு கிறிஸ்து இந்த பாவியின் ஸ்தானத்தை எடுத்து அந்த பாவியின் ஸ்தானத்துக்கே உரிய அனுபவங்களுக்குள்ள அவர் போகும் பொழுது அவர் மன நினைவுகளை எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை தேவன் முன்கூட்டியே அங்க தரிசனமாக கொடுத்திருப்பதுல அவருடைய அந்த சர்வ ஞானம் அங்க வெளிப்படுது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அடிக்கிறவர்களுக்கு என் முகத்தையும் என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை நான் மறைக்கவில்லை என்று பார்க்கும் சகோதர சகோதரிகளே, இது கர்த்தர் இயேசுவின் மீது அங்க நிறைய முறை நிறைவேறுச்சு என்று நாம் அங்க வாசிக்கிறோம் பைபிள்ல. அதாவது அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அவருடைய முகத்துல துப்புற விஷயம் அவருடைய அந்த வேலை வந்த போது நிறைய முறை நிறைவேறினது நம்ம வசனத்துல அங்க வாசிக்கிறோம். ஆனா அதைய தியானிச்சு அந்த அனுபவங்களை உணர்வது ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து முகத்துல உமிழ்ந்தார்கள் அநேக முறை. அதை அவர் வாங்கி கொண்டார். வாங்கி கொண்டுட்டு எவ்வளவு அவமானம் அங்க அவர் ருசித்திருப்பார் அப்படின்னா, எவ்வளவு பெரிய அவமானத்தை அவர் அங்க எதிர்கொண்டிருப்பார். பாவிகளுடைய உமிழ் நீர் பரிசுத்தமானவருடைய முகத்துல அங்க விழுந்தது என்று நாம் அங்க பார்க்கிறோம். அதனால ஒரு ஒரு பெரிய அவமானமான ஒரு சூழல் கஷ்டத்தை இயேசு எதிர்கொண்டார். ஆனாலும் திரும்பி வந்து அவர் எதுவுமே அங்க செய்யல. சோ அவரை அடிக்கிறது, அவரை கொட்டுவது ஒரு விதத்துல கொடுமை என்று சொன்னால் கூட, ஆனா இந்த ஒரு செயல் அந்த உமிழ் நீரை அவர் முகத்துல துப்புறது ஒரு உச்சக்கட்ட ஒரு அவமானம். அது பாவியான ஜனங்கள் ஒரு பரிசுத்தமான பரிபூர்ண மனுஷன் தேவகுமாரன் முகத்துல அங்க துப்பும் பொழுது அந்த நிலைமையில் இருக்கிற இயேசு அதைய உள் வாங்கிறது என்பது ரொம்ப நாம அங்க சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒருவேளை அந்த இடத்துல நாம் இருந்தா கண்டிப்பா அந்த மாதிரி செய்யறது வாய்ப்பு இல்லை. நாம் ரொம்ப கீழாக நம்மை உணர்ந்து அந்த ஒரு நிலைமையில ஏதாவது ஒரு உணர்வுகள்ல வெளிப்படுத்தி திரும்ப ஏதாவது வெட்கப்படக்கூடிய விஷயங்களை நாம் நடப்பிக்கிறதுக்கு அநேக வாய்ப்புகள் அங்க இருக்கு. ஆனா கர்த்தர் இயேசு வெட்கத்தை உணர்ந்தாரு, ஆனா வெட்கப்படும்படியாக அவர் எந்த விஷயத்தையுமே அங்க அவங்களுக்கு திரும்ப செய்யாம இருந்தது நாம் அங்க பாக்குறோம். சோ எப்படி இது முடிஞ்சது கர்த்தர் இயேசுனால, அடுத்த வசனத்துல நாம அதை குறிச்சு வாசிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். சோ தேவன் மேல அவர் வைத்திருந்த அந்த விசுவாசம், இறுதியில அவருக்கு கிடைக்க போகிற அந்த வெற்றி, அந்த ஜெயம், அதை அந்த ஜெயம் பற்றின உணர்வுனால தன் சிந்தையை நிரப்பினவராக இருந்து இந்த உச்சபட்ச அவமானத்தை அவர் அங்க மேற்கொள்ளுவது நாம் அங்க பார்க்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன். சகோதரிகளே, இதே விஷயம் மத்தேயுல நாம பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:67-68 வாசிக்கையில், அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். ஆனா இதே விஷயம் நாம் மார்க்கில் வாசிக்கும் போது, அவரை முகத்தில் துப்பி அவரை குட்டினாங்க, அவரை கன்னத்தில் அறிஞ்சு கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டினால் எங்களுக்கு சொல்லும் என்கிறதுக்கு முன்னால அவர் முகத்தை மூடினார்கள் என்று கூட நாம வாசிக்கிறோம். அது மார்க்கில் 14:65 நாம் அங்க பார்க்கிறோம். அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும், சோ அவர் முகம் மூடப்பட்டவரா, கண்கள் மறைக்கப்பட்டவராக கூட அங்க இருந்தது நாம் அங்க வாசிக்கிறோம். ஆனா இது மத்தேயு ரெக்கார்ட்ல அங்க சொல்லப்படுவது இல்லை என்று பார்க்கிறோம். ஆனா ரொம்ப தெளிவா இந்த ஒரு அனுபவங்கள் அவரு நிச்சயத்துல வாங்கினது நாம் அங்க பார்க்கிறோம். ஏசாயா மூலம் தீர்க்க தரிசனமாக சொல்லிட்ட அந்த விஷயம் இங்க நிறைவேறுது. அப்பொழுது அவருடைய முகத்துல துப்பி அவரை குட்டினார்கள், அவர் முகத்தை மூடினாங்க, அவரை கன்னத்துல அறைந்து, அந்த சிலர் யார் என்று பார்க்கும் போது வேலைக்காரர்கள். மார்க் தான் மறுபடியும் அந்த விஷயத்தை அங்க குறிப்பிடுறார். அந்த சிலர் அவருடைய கன்னத்துல அறைந்தவன் அப்படின்னா அவர்களுடைய உள்ளங்கைகள் கன்னத்துல விழுகும்படிக்கு ரொம்ப கொடூரமான ஒரு தாக்குதல் கர்த்தர் இயேசு மீது அந்த வேலையில் அங்க இருந்தது நாம பார்க்கிறோம். செய்தவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது வேலைக்காரர்கள் என்று மார்க் வந்து அங்க குறிப்பிடுவது நாம அங்க பார்க்கிறோம். மத்தேயு 27:28-31 நாம் வாசிக்கும் போது, அப்பொழுது தேசாதிபதியின் போர்ச்சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர்ச்சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவரது வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கார் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள் என்று நாம் இங்கு பார்க்கிறோம். சோ இந்த சம்பவங்கள் நிறைவேறும் பொழுது இங்க குறிப்பிடப்பட்ட காரியங்கள் கூட அங்கு நிறைவேறி இருக்கிறதை நாம் அங்க காண முடியும். அதாவது அவருடைய வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தினார்கள். சோ லூக்கால கூட நாம வாசிக்கும் பொழுது சிவப்பான மேலங்கி என்று அங்க வருது. ஆனா இங்கிலீஷ்ல ஸ்கார்லட் அண்ட் பர்பிள் அங்க வருது, ரெண்டு ரெண்டு கலரும். ஒருவேளை இந்த அங்கி நம்ம பாக்குறோம், இது எப்போ கர்த்தர் இயேசுவுக்கு கிடைத்தது? சிவப்பான மேலங்கி. யார் இதையா தரப்பிச்சுட்டாங்க என்று பார்க்கும் போது நமக்கு லூக்கால அந்த விஷயங்கள் சொல்லப்படுது. அதாவது இயேசுவை பிலாத்து விசாரித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய விஷயத்துல தான் தலையிடுவதை அவர் விரும்பல. எப்படியாவது அவருடைய வழக்கில இருந்து தான் விலகிடணும் என்று பிலாத்து யோசிச்சுட்டு இருந்த போதுதான் இவர் கலிலேயாவில இருந்து இந்த பிரசங்கம் செய்து வந்து கலகம் உண்டு பண்ணுவதாக ஜனங்கள் பேசுகிற விஷயம் அவருக்கு கேள்விப்படும். உடனே அவர் என்ன யோசிச்சிடுறாருன்னா, சரி இதுல இருந்து நாம தப்பிச்சு கொள்வதற்கு ஏன் நாம இவரை வந்துட்டு கலிலேயாவினுடைய அதிபதியாகிய ஏரோது கிட்டேயே நாம அனுப்பிச்சிடக்கூடாது சொல்லிட்டு ஏரோது கிட்ட கர்த்தர் இயேசுவை அனுப்பிச்சிடுறாரு. அங்க ஏரோது கிட்ட கர்த்தர் இயேசு நிற்கும் போதுதான் ஏரோதனுடைய கேள்விகளுக்கு அவர் எந்த பதிலும் அவங்க சொல்லல. அதே வேளையில ஏரோது என்ன பண்ணிடுறாருன்னா, அவரை பரியாசம் பண்ணி அவருக்கு ஒரு மினுக்கான அங்கியை வஸ்திரத்தை அங்க தரப்பிச்சு அவரை மீண்டும் பிலாத்து கிட்ட அனுப்புறது நாம அங்க பார்க்கணும். சோ இங்க நாம பார்க்கும் பொழுது ஒரு மினுக்கான அங்கி, இந்த மினுக்கான அங்கி தான் மற்ற இரண்டு இடங்கள்ல பார்க்கும் போது அந்த சிவப்பான அங்கி என்று கூட நாம அங்க பார்க்க முடியும். சோ இந்த சிவப்பான அங்கி கொடுத்து பாருங்க, இதெல்லாம் தேவனுடைய ஒரு மேலான ஒரு வழி நடத்துதல், அந்த டிவைன் ப்ராவிடன்ஸ். இந்த ஒரு அங்கி அப்போ இயேசுக்கு அனுபவிக்கிறதுக்கு அங்கு அனுமதிக்கப்படுது. சோ இவர் தன்னுடைய உச்சக்கட்ட அவமானமான அனுபவங்களுக்குள்ள பிரவேசித்துக் கொண்டிருந்தாலும் அவர் உண்மையிலேயே தேவனுடைய குமாரன், யூதர்களுடைய மேசியா, அவர் ராஜா என்கிற விஷயம் அங்கு வெளிப்படும் விதமா இந்த அங்கி அவர் மீது அங்க உடுத்தப்பட வேண்டிய ஒரு சூழல் அங்க தேவன் அங்க வழி நடத்தி கொண்டு அங்க போயிருக்கிறார். அதே வேளையில அவருடைய தலையின் மீது அந்த முள்முடி கூட அங்க சூட்டினார்கள் என்று நம்ம பாக்குறோம். ஆனா இது அந்த நாட்கள்ல ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு வழக்கம். அதாவது கர்த்தர் இயேசுவின் காலத்துக்கு முன்ன இருந்துட்டு அந்த ஒலிம்பிக்ஸ் கிரேக்கர்களுடைய ராஜ்யத்துல ஆரம்பிச்சாங்க, ஒலிம்பியாட். சோ அதுல ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு பந்தயங்கள்ல பரிசாக அணிவிக்கப்படுகிறது தான் அது. ஒரு அந்த முள்முடி போல, ஆனா முள்ளுனால இருக்காது, அது ஒரு விசேஷமான ஒரு செடி, அது எனக்கு சரியா தெரியல. இப்போ அந்த செடியினால பின்னப்பட்ட ஒரு முடி அவங்களுடைய தலையின் மீது அங்க சூட்டுவார்கள். சோ அது வந்து என்னன்னா அது ரொம்ப காஸ்ட்லி, தங்கத்தை விட அது விலை அதிகமானதாக கருதப்பட்டுச்சு. உண்மையிலேயே இல்ல, ஆனா கருதப்பட்டுச்சு. ஏன்னா அது யார் மாத்திரம் தான் அணிவிக்க முடியும், அணிந்து கொள்ள முடியும்னா ஜெயித்தவர்கள், மேற்கொண்டவர்கள் மாத்திரமே அது அங்க அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். சோ அது வந்துட்டு சைன் ஆஃப் விக்டரி, அது ஒரு ஜெயத்துக்கான ஒரு அடையாளம். சோ கிட்டத்தட்ட அதே போன்ற ஒரு முடி கர்த்தர் இயேசுவின் சிரஸ் மேல அங்க வைக்கப்படுவது கூட நம்ம அங்க பாக்குறோம். நெக்ஸ்ட் அவருடைய கையில ஒரு கோல் கொடுக்கிறாங்க. பொதுவாக இந்த கோல் நாம ராஜாக்கள் கரங்கள்ல நாம அங்க பார்க்கலாம். சோ இது எல்லாமே கர்த்தர் இயேசு அந்த சூழ்நிலையின் மத்தியில் கூட, அந்த ஒரு இக்கட்டான அனுபவங்களின் மத்தியில் கூட அவர் இதே தேவனுடைய குமாரன், மேசியா, யூதர்களுடைய ராஜா என்கிற விதத்துல அங்க சில அடையாளங்கள் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இங்க அவர்கிட்ட நடந்ததெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் இதை பரியாசத்துக்காக அதை அவர்கள் செய்தாங்க. உண்மையான ராஜா தான் கர்த்தர் இயேசு. உண்மையிலேயே அவருக்கு அந்த அங்கி, அந்த முடி, அந்த செங்கோல் இருக்குதான். ஆனா இந்த சமயத்துல அவர் மீது அனுபவிச்சிட்டது, வைத்துட்டது, கையில கொடுக்கப்பட்டது எல்லாம் அவரை பரியாசம் செய்வதற்காக அங்க கொடுக்கப்பட்டது என்று நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். ஆனாலும் தேவன் இதைய அங்க அவருடைய தெய்வீக வழி நடத்துதல்ல கர்த்தர் இயேசுனுடைய விஷயத்துல நிறைவேறும் படிக்கு அங்க கொடுத்திருந்தார். சோ இது நாம அப்போஸ்தல் 5:30 இதனுடைய உச்சக்கட்டம் நாம வாசிக்கிறோம். இப்ப பார்த்ததெல்லாம் பாருங்க, அந்த பாவியின் ஸ்தானம் கர்த்தர் இயேசு எடுக்கிற விஷயத்துல பாருங்க, நாங்க முன்கூட்டியே சொன்னோம் அவர் தன்னுடைய ஜீவிக்கிற அந்த அதிகாரம் உரிமைய ஈடாக தந்தார். அதுதான் பொதுவாக நம்ம ரேன்சம்ல நாம் நினைக்கிறது. ஆனா இன்னொரு பாகம் இருக்குது, ஈடாக தரணும் ஆதாமுக்கு. என்னன்னா ஆதாம் ஒரு பாவியானார், அந்த ஸ்தானத்தை கர்த்தர் இயேசு எடுக்கணும். அது எடுக்கிறதுல அவருக்கு உள்ள அனுபவங்கள் நாம் இங்க பார்க்கும் போது, இப்ப நாம பார்த்த சில சம்பவங்கள் தான், அநேக முறை பார்த்தாலும் இந்த கோணத்துல நாம பார்க்கணும். என்னன்னா பாவியின் ஸ்தானம் எடுக்கிறதுனா என்ன, பாவியின் ஸ்தானம் எடுக்கிறதுல கர்த்தர் இயேசு எந்த அளவுக்கு தன்னை தேவனுக்கு முன்பாக அங்க ஒப்பு கொடுத்து இந்த பாவிகளுடைய கைகளுக்குள்ள அவமானமே உபத்திரமே அங்க வாங்கிட்டார். இது உச்சமா நிறைவேறும் போது அங்க நம்ம பார்க்கிறோம் அப்போஸ்தலர் 5:30 நாம அங்க வாசிக்கிறோம். அதாவது நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பினார். நீங்கள் மரத்தில தூக்கி கொலை செய்த இயேசுவை என்று இங்க பேதுரு அங்க சாட்சி கொடுக்கிறார். இது பெந்தெகோஸ்ட் நாளில் பேதுரு பரிசுத்தாவி பெற்ற உடனே அங்க இருந்த ஜனங்களுக்கு முன்பாக இயேசுவை பற்றி அவர் கொடுத்த சாட்சியில வர வார்த்தை, நீங்கள் மரத்தில் மறுபடியும் நீங்கள் மரத்தில் தூக்கி கொலை செய்த இயேசு, இயேசு கிறிஸ்து மரத்தில் தூக்கி கொலை செய்யப்பட்டிருந்தார். உபாகமம் நீங்க வாசிக்கலாம், 21:22-23 நீங்க வாசிங்க.
அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லாரும்
படிங்க,
மனிதர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிய கடவர்கள். இப்படியே தீமை உன்னை
இல்ல
கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால்
தூக்கி போடப்பட்டவங்க, அத மரத்துல தூக்கி போடப்பட்டவங்க சபிக்கப்பட்டவர்கள். சோ இது உபாகமத்துல நாம அங்க வாசிக்கிறோம், யூதர்களுக்கு அங்க கொடுக்கப்பட்டிருந்த சூழல். சோ மரத்துல யூதர்கள் மத்தியில தூக்கி போடப்படுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். சோ இது கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல 3:13 நம்ம வாசிக்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சோ ஏதேன்ல ஆதாம் பாவம் செய்த போது தேவனுடைய சாபத்துக்கு அவர் உள்ளானார். அவர் மீது அந்த மரண சாபம் அங்க வந்துச்சு நாம பார்க்கிறோம். சோ அவருக்கு நிகரான ஒரு பாவியின் ஸ்தானத்தை கர்த்தர் இயேசு எடுக்கும் போது இந்த வசனம் நம்ம பார்க்கிறோம், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கிறிஸ்து நமக்காக சாபமாகி சாபமானார். சோ அந்த சரி நிகர் சமான விலை ஈடுபலி அதனுடைய இன்னொரு கோணம், அது கர்த்தர் இயேசுவின் மீது முழுமதும் பாதகமாக அமைஞ்ச அந்த கோணம் நம்ம பார்க்கும் போது இது ரொம்ப முக்கியம். ஒரு பாவியின் ஸ்தானம் எடுக்கும் பொழுது அந்த பாவியின் மீது விழுந்த சாபம் இங்க கர்த்தர் இயேசுவின் மீது கூட அங்க விழுந்துச்சு பார்க்கிறோம். இதே நாம கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 2:14 பாருங்க, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மீது ஆணியடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். சிலுவையின் மேல் ஆணி அடித்து, இதெல்லாம் கர்த்தர் இயேசு ஒரு பாவியினுடைய ஸ்தானத்தை எடுப்பதுல அங்க நிறைவேறின இணையான விஷயங்கள் என்று நாம் அங்க பார்க்கிறோம். மரத்துல தூக்கப்படுவது, அதன் மூலம் சபிக்கப்பட்டவன் ஆகிறது, அதன் மூலம் அந்த சாபத்தின் ஒரு ஸ்தானத்தை எடுத்துக் கொள்வது கர்த்தர் இயேசுவின் விஷயத்துல அங்க நிறைவேறும். சோ அவரை அடிக்கிறது, அவரை துப்புறது, அவரை வந்துட்டு அவமானத்துக்கு உள்ளாக்குவது, அவரை பரியாசம் செய்வது, கடைசியில அவர் மீது சாபம் விழுவது, அவர் சபிக்கப்பட்டவரா மரத்தின் மீதே அங்க தூக்கப்படுவது, இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். சோ இது பழைய ஏற்பாட்டில் ஒரு சின்ன நிழல்ல அங்க இருக்கு. பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம் என்னாகமம் 21 வசனங்கள் 8 மற்றும் 9 வசனங்கள் வாசி. அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல தூக்கி வைத்தான்.
சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான்.
சோ ஒரு வெண்கல சர்ப்பம் கம்பத்தின் மேல. சோ வெண்கலம் நம்ம பார்க்கிறோம் அது பரிபூர்ண மாம்சத்துக்கு அடையாளம். வெண்கல சர்ப்பம் பரிபூர்ண மாம்சத்துக்கு அடையாளமானது, அது தூக்கி வைக்கப்பட்டுச்சு எதன் மேல என்று பார்க்கும் போது கம்பம். கம்பம் எதுல செய்யப்படுது பார்க்கிறோம், மரத்துல செய்யப்படுது. சோ மரத்துல தூக்கி வைக்க தூக்கப்பட்டார் இயேசு கிறிஸ்து. மரத்துல அதாவது சிலுவையில சாபமாகி பரிபூர்ண மனுஷரு அந்த சிலுவையின் மீது அறையப்பட்டார். இங்க நம்ம சின்ன நிழல் தெரிஞ்சது தான், மரத்துல வெண்கல சர்ப்பம் அங்க தூக்கி வைக்கப்பட்டுச்சு. சோ சர்ப்பத்தினால கடிக்கிற எவர்களும் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்தா அவர்கள் பிழைச்சிடுவாங்க. சோ ஏதேன்ல பாவம் செய்த ஆதாம், அங்க நம்ம கதாபாத்திரங்கள் பார்த்தோம், ஆதாம் மரம் சர்ப்பம் தோட்டம் மரத்துக்கு பின்னால் அவர்கள் ஒளிந்து கொள்வது, தேவ சன்னதி விட்டு விலகி போவது, இதெல்லாம் இருக்கு. இங்க கர்த்தர் இயேசு அந்த பாவின் ஸ்தானம் எடுக்கும் போது அதே விஷயங்கள் நாம அவருடைய வாழ்க்கையில் அங்க நிறைவேறது நாம அங்க பார்க்கிறோம். அந்த பாவின் ஸ்தானத்துக்கே உரிய எல்லா அவமானம், எல்லா பரியாசம், அந்த சாபம் ஆதல், அந்த மரத்துல தூக்கப்படுதல் சர்ப்பமா, எதற்கு சர்ப்பத்தினால கடிக்கப்பட்டவங்க பார்த்து உயிர் அடைவதற்காக அங்க தூக்கப்படுவது நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளுக்கு. இயேசு புதிய ஏற்பாட்டில் கோடிட்டு காண்பிக்கிறார். புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கலாம் யோவான் சுவிசேஷம் 3:14-15 வசனம். பாருங்க, சர்ப்பமானது வனாந்தரத்துல மோசேயின் மூலம் உயர்த்தப்பட்டது போல 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 இணையா இணையா மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசி. பாருங்க, கர்த்தர் இயேசு அந்த அந்த சர்ப்பம் போல மரத்துல தூக்கப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அந்த பின்னாடி பின்னாடி பாகம் அங்க அருமையா காண்பிக்குது. வாசிங்க, பாருங்க. சோ தன்னை விசுவாசிக்கிறவன் பாத்தீங்களா, அந்த கம்பம் அதன் மீது தூக்கி வைக்கப்பட்ட வெண்கல சர்ப்பம் அதைய சர்ப்பத்தினால கடிக்கப்பட்டவர்கள் பார்க்கணும் பிழைப்படுது. கத்திரேசு சொல்றார் அது போல மனுஷகுமாரனு சிலுவையில் அங்க தூக்கப்படுவார், அவரை விசுவாசிக்கிறவர்களே அங்க ரட்சிப்பு அடைவாங்க. ஆனா அந்த அந்த ஸ்தானம் இங்க கத்திரேசு மரத்தின் மீது தூக்கப்படுவதில் அங்க நிறைவேறது பார்க்க. ஆக்சுவலா இது இயேசு யார்கிட்ட பேசிட்டாருன்னா நிகோதேமுட்ட பேசிட்டார். ஒரு நாள் ராத்திரி யூதர்களுக்கு பயந்து ரகசியமாக கர்த்தர் இயேசு கிட்ட வந்துட்டு அங்க கேட்கிறான், நான் நித்திய ஜீவன் நிசுத்தமாயிருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? சோ நிக்கோதேமு ஒரு ஒரு ஆலோசனை சங்கத்துல இருந்த ஒரு உறுப்பினர், யூதர்கள் மத்தியில ஒரு கனமுள்ள ஒரு மனுஷன், ஒரு கனமுள்ள ஸ்தானம் வகிச்சவர். அவர்கிட்ட இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது இந்த விஷயம் சொல்றார். சோ மனுஷகுமாரனு மரத்தின் மீது தூக்கப்படுவார், அதை விசுவாசிக்கிறவங்க காப்பாற்றப்படுவாங்க. இந்த விஷயம் அங்க சொல்ற நிக்கோதேமு கிட்ட, நிக்கோதேமு மைண்ட்ல இது பதிஞ்சிருக்கணும். நல்லா இந்த பதிஞ்ச விஷயம் அவர் எப்ப பார்த்திருக்கணும்னா, சகோதர சகோதரிகளே, அந்த சிலுவையில கர்த்தர் இயேசு அறையப்பட்ட போது அங்க நிக்கோதேமு வரார். நிக்கோதேமு யார் கூட வராருனா, அந்த போன வாரம் நம்ம பார்த்தோம் ஒரு யோசேப்பு, எந்த ஊர், அரிமத்தியா ஊரான யோசேப்பு கூட அந்த கடைசி நிமிஷங்களுக்கு அங்க நிக்கோதேமு வரார். எப்படி இருந்திருக்கும் நிக்கோதேமு கர்த்தர் இயேசுவை சிலுவையில பார்க்கும் பொழுது? அவருக்கு எந்த எந்த சம்பவம் மனசுக்கு ரொம்ப அருமையா ஞாபகத்துக்கு வந்திருக்கும்னா, தான் அந்த ராத்திரியில அவர்கிட்ட போய் கேட்ட போது அவர் குறிப்பிட்டு சொன்ன அந்த சம்பவம், மனுஷகுமாரன் அந்த சிலுவையின் மீது அங்க தூக்கப்படுவார். அது அப்படியே கர்த்தர் இயேசு சிலுவையின் மீது தொங்குற சீன் அங்க நிக்கோதேமு பார்க்கும் போது, சோ தன்னை பற்றி தனக்கு நேர போகிறத பற்றி அங்க கர்த்தர் இயேசு சொல்லியிருக்கிறார். ஆனா அப்படி தூக்கப்படுகிற மனுஷகுமாரன் மீது விசுவாசிக்கிறவன் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ரட்சிப்பு இருக்குதுங்கிற விஷயம் கூட அங்க சொல்லும் போது, கண்டிப்பா அதுதான் நிக்கோதேமுஸ்க்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் கொடுத்துருக்கும். அவர் ஒரு யூதன், யூத ஆலோசனை சங்கத்துல ஒரு உறுப்பினர், யூத தேசமே இயேசு கிறிஸ்துக்கு விரோதமானு அவரை சிலுவையில அரைஞ்சிருக்கும் போது அந்த ஜனங்கள் மத்தியில இருந்து தனிச்சு வந்து அந்த தேசத்துக்கு முன்பாக ஒரு சாட்சி கொடுக்கிறார். எப்படின்னா, கர்த்தர் இயேசுனுடைய சரீரத்தை அந்த யோசேப்பு கூட சேர்ந்து தைரியமா துணிச்சலா ஒரு கனமான அடக்கம் அங்க செய்வது சாதாரண விஷயம் கிடையாது. யூதர்கள் கர்த்தர் இயேசுவை கொன்னாங்க, அவருக்கு விரோதமா இருந்தாங்க, அந்த ஜனங்களுக்கு முன்பாகவே அவருடைய மரணத்தில் அவருக்கு ஒரு கனமான அடக்கம் செய்வதில் நிக்கோதேமு இருந்திருக்கிறான்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க மனசுக்குள்ள அப்படியே போயிடும். கர்த்தர் இயேசு தன்கிட்ட சொன்னது அப்படியே அவர் தான், அவரு மனுஷகுமாரன், அவர் விஷயத்துல நிறைவேறி எடுக்குது, அவரை விசுவாசிக்கிறவன் பாருங்க அந்த ரட்சிப்புக்குள்ள போவாங்க. இந்த விஷயம் எல்லாம் புரிந்துட்டு அந்த தைரியத்துல நிக்கோதேமு அங்க செய்யறது நான் பார்க்கணும். இதே விஷயம் தான் கர்த்தர் இயேசு இன்னொரு இடத்துல சொல்றான், அதாவது யோவான் 12 அதிகாரம் 31 இருந்து 33 வசனங்கள்.
இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான், நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும்.
எக்ஸாக்டா அந்த பாஷைகள் வருது இல்ல, அதாவது கம்பத்தின் மீது அந்த வெண்கல சர்ப்பம் தூக்கப்படுறது, பட் அதனுடைய கான்செப்ட், அதனுடைய அர்த்தம் இங்க கத்திரிச்சிடுறாரு. அதாவது நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன், எல்லாரையும் என்னிடத்தில் நான் சேர்த்துக் கொள்வேன். சிலுவையில சாபமாகும் போது அந்த பாவியினுடைய ஸ்தானத்தினுடைய அனுபவங்களுக்குள்ள கத்திர இயேசு போகும் போது அவரை எல்லோரையும் தண்ணீரத்துல இழுத்துக் கொள்வது பற்றி நாம் இங்க வாசிக்கிறோம். சோ இந்த பாவியின் ஸ்தானம் கர்த்தர் இயேசு எடுக்கணும், ரேன்சம்ல அது ஒரு மிக முக்கியமான ஒரு பாகம். ஆனா அந்த பாகம் பார்க்கும் போது நமக்கு இன்னொரு பாகம் பார்க்கற மாதிரி உணர்வு இருக்காது. ஆதாம் பரிபூர்ண மனுஷன், கர்த்தர் இயேசு பரிபூர்ண மனுஷன், பரிபூர்ண மனுஷனுக்கு பரிபூர்ண மனுஷன் ஜீவன் தந்தார், கரெக்ட். பாவம் இல்லாதவர், ஆனா அந்த பாவியின் ஸ்தானத்தை எடுக்கணும். அந்த ஸ்தானத்தை எடுக்கிறதுல எல்லா அனுபவங்களுக்குள்ள அவரு அங்க போகணும், அது அப்படியே அங்க நிறைவேறிட்டு இருக்கிறது பாக்குறோம். சோ இது சங்கீதம் 22 அதிகாரத்துல கூட ரொம்ப அருமையாக இந்த விஷயங்கள் அங்க சொல்லப்படுது. சங்கீதம் 22 பாருங்க வசனம் 14 நாம் வாசிக்கிறோம். தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. அந்த சிலுவையில் அவர் இருக்கும் போது அவருடைய இதயம் வெடிச்ச விஷயம் இங்க நம்ம பார்க்கிறோம். என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. வசனம் 17 கூட வாசிக்கிறோம். என் எலும்புகள் எல்லாம் நான் என்னலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, என் எலும்புகள் எல்லாம் நான் என்னலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சிலுவையில கர்த்தர் இயேசு இருக்கும் போது நடக்கிற விஷயம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்னை பாக்குறாங்கன்னா, ஆறாம் வசனம் போயிடுங்க, நானும் ஒரு புழு மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். பாருங்க, சிலுவையில கர்த்தர் இயேசுவை ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி பார்த்து கொண்டிருக்கிறாங்க, எப்படி பாக்குறாங்கன்னா, முந்தின வசனம் பாக்குறோம், நானும் ஒரு புழு மனுஷன் அல்ல அப்படின்னா, ஒரு புழுவின் ஸ்தானம் கர்த்தர் இயேசு அங்க எடுத்திருக்கிறார். ஒரு புழு நம்ம பார்க்கும் பொழுது அது ரொம்ப ஒரு பார்க்கிறதுக்கு நல்ல ஒரு விஷயமாக அங்க இருக்காரு. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு 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 கஷ்டமான அனுபவங்களுக்குள்ள கர்த்தர் இயேசு அங்க போயிருக்கிறார். சோ அவரை எந்த அளவுக்கு சிலுவையில அவமானப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்தி ஒரு அற்பனாக கர்த்தர் இயேசு அங்க சிலுவையில தொங்கியிருக்கிறார். பாருங்க, நான் ஒரு புழு போல இருக்கிறேன், மனுஷன் மாதிரி இல்ல, நான் ஒரு புழு மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் அங்க இருந்தேன். சகோதர சகோதரிகளே, சோ இதெல்லாம் நாம பார்க்கும் போது சிலுவையில கர்த்தர் இயேசு தூக்கப்பட்டு ஒரு சர்பம் போல சர்பத்தினால கடிக்கப்பட்டவங்க அவங்களை அவரை பார்க்கும் போது உயிரடைவது போல, அதே சமயத்துல அந்த சாபத்துக்குள்ளாகி ஒரு புழு போல அங்க ஒரு அவலட்சணமான ஒரு நிலைமையில முழுவதும் அவரை அவர் சித்திரவதை செய்யப்பட்ட ஒரு நிலைமையில அங்க தொங்கிட்டு இருந்தது நம்ம அங்க பார்க்கணும். சோ ஏதேனுக்கு நம்ம போனோம்னா அங்க ஆதாமுக்கு இது நேர்ந்தது பார்க்கிறோம். சோ ஆதாம் பாவம் செய்த போது அவர் என்ன ஆயிட்டார்னா, தன் நிர்வாணம் உணர்றார். நிர்வாணம் உணர்ந்துட்டு அவரு மரங்களுக்கு பின்னால போய் அங்க ஒளிஞ்சுக்கிறார். ஆனா கர்த்தர் இயேசு அதே பாவியின் ஸ்தானம் எடுக்கும் போதே ஒரே வித்தியாசம், மரத்துக்கு முன்னால அவர் அங்க தொங்க வேண்டியது அங்க இருந்துச்சு. சிலுவை அந்த மரம், மரத்துக்கு பின்னால ஆதாம் அங்க போயிருக்கிறார். ஆனா கர்த்தர் இயேசு அந்த பாவியின் ஸ்தானம் எடுக்கிறது இல்ல, மரத்துக்கு முன்னால ஆனா எல்லா விதத்திலயுமே அதே அவமானம், அதே பரியாசம், அதே அவல நிலைக்குள்ள அங்க போயிருக்கிறது நாம் அங்க பார்க்க முடியுது சகோதர சகோதரிகள். சோ இந்த காட்சி அங்க அநேகர் அங்க பார்த்துட்டு இருந்தது கூட நமக்கு தெரியும். சோ ஏசாயால இந்த காட்சி பத்தி ஒரு அருமையான விஷயம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 52 பாருங்க, வசனங்கள் 13-15 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார். சோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனு புத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். பாருங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சிலுவையில அவரை பார்த்த அநேகர் பிரமிப்பு அடைந்தாங்க. அஸ்டானிஷ்டு, இங்கிலீஷ்ல அஸ்டானிஷ்டு, பிரமிச்சு போனாங்க. ஏன் பிரமிச்சாங்கன்னா, வசனம் நல்லா படிக்கலாம், மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரனை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினால முழுவதும் அங்க குலைக்கப்பட்டிருந்துச்சு அவருடைய ரூபம். அந்த பாவியின் ஸ்தானம் அவர் எடுத்து அந்த உபத்திரவங்களுக்குள் போன போது அதன் விளைவு பாருங்க, இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினால அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைஞ்சாங்க. ஏன் பிரமிச்சாங்கன்னா, இது யார்னா, பரலோகத்திலிருந்து பரிசுத்தமாக பரிபூர்ண மனுஷனாக பூமிக்கு வந்தவர். அவர் மாதிரி ஒரு ஒரு ரூபம் பூமியில யாருமே இல்லை. வசனத்துல பார்க்கும் போது அவர் பேசினது போல பூமியில எந்த மனுஷனும் அங்க பேசல. அப்பேற்பட்டவர் இப்போ சிலுவையில இருக்கிறார் புழு மாறி. இந்த அளவுக்கு அந்த கேடு அடைஞ்சிட்டான், அவரா இவர் அப்பேற்பட்ட மனுஷனா இங்கு நாம பாக்குது பாக்குறது பிரமிப்படைஞ்சாங்க. சகோதர சகோதரிகளே, அந்த பாவியின் ஸ்தானம் கர்த்தர் இயேசு எடுப்பதுல அவருடைய உச்சம் நாம இங்க வசனத்துல அங்க நாம பாக்குறோம். ஆனா அடுத்த வசனம் ரொம்ப ஆச்சரியமான வசனமா இருக்கு. அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார். என்ன அர்த்தம் இந்த வசனத்துக்கு? அப்படியே எப்படியே மேல் வசனத்துல நாம பாக்குறது போல, எப்படின்னா அந்த காட்சிகள் சிலுவையினுடைய கடைசி காட்சிகள் எப்படி இருந்துச்சோ கர்த்தர் இயேசு விஷயத்துல அந்த பிரகாரமாகவே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார், தெளிக்கப்படுவார். ஆனா உண்மையிலேயே நம்ம பார்க்கும் போது இந்த சீன், இந்த காட்சிகள் நிறைவேறின போது ரொம்ப சொற்பமானவங்க தான் அவர் முன்னால இருந்தாங்க. கண்டிப்பா அப்போஸ்தலர்கள் யோவான் தவிர யாருமே அங்க இல்ல. ஆனா அவருடைய சீஷர்கள் சிலர் அங்க இருந்தாங்க, மற்றபடி அங்க அதிகம் பேர் அங்க இல்ல. ஆனா இந்த காட்சிகள் சகோதர சகோதரிகளே சாதாரண காட்சிகள் கிடையாது. தேவனுடைய குமாரன் மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக அந்த ஈடுபலி தருவதில் இன்னொரு பாகம் எடுக்கிறார். பாவியின் ஸ்தானம், பாவியின் ஸ்தானம் எடுப்பதில் அவர் அடைஞ்சிட்ட அவமானம், அந்த உச்சக்கட்ட உபத்திரவங்கள், அந்த காட்சிகள் அங்க நிறைவேறி இருக்குது. அதை ஒரு சிலர் தான் பார்த்தாங்க. ஆனா அப்படியே அந்த காட்சிகள் நாம் என்ன விசுவாசிக்கணும்னா கண்டிப்பா தேவன் அதை பக்கா ரெக்கார்ட் பண்ணிருப்பான். அத வந்துட்டு அநேக ஜாதிகள் மேல தெளிப்பார். கர்த்தர் இயேசுக்கு நேர்ந்துட்ட அந்த சம்பவங்கள், அந்த அனுபவங்கள் அங்கு இருந்து பார்த்தவங்கள் பார்த்ததோடு நிற்க போறதில்லை. இந்த விஷயம் இது யுகா யுகம் முழுவதுக்கும் இது காண்பிக்கப்பட வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. முதலாவது இந்த பூமியில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் அது பார்ப்பாங்க. பாருங்க, அப்படியே அநேக ஜாதிகள் மேல தெளிப்பார், தெளிக்கப்படுவார். அவருக்கு நேர்ந்த அந்த அனுபவங்கள் அது கிளியரா காண்பிக்கப்படும். கண்டிப்பா தேவன் இந்த விஷயங்களை சாதாரணமா அந்த ஒரு சின்ன தேசத்துக்குள்ள அந்த ஒரு சிலருக்கு மத்தியில நேர்ந்துட்ட அந்த பாகம், அந்த ஈடுபலியின் பாகம், பாவியின் ஸ்தானம் எடுத்து தேவனுடைய குமாரன் பரிபூர்ண மனுஷன் பாவிகள் கையில ஒரு புழு போல ஆதாமுக்கு நிகரா ஒரு சிலுவையில மேல சிலுவைக்கு முன்னால தூங்கின அந்த காட்சி அதோடு நிக்க போறதில்லை. அது தெளிக்கப்பட போது அநேக ஜாதிகள் மேல, பூமியில இருக்கிற மனுஷங்க மேல மாத்திரம் இல்ல, நாம் என்ன விசுவாசிக்கிறேன்னா அந்த சராசரத்துல இன்னும் உருவாக்கப்பட்டு ஆனா நிரப்பப்படாத இருக்கிற அத்தனை கோள்களையும் ஜாதிகள் வருவாங்க. யுகா யுகத்துல அத்தனை ஜாதிகளுக்குமே இந்த உலக ரட்சகனுடைய அந்த ஒரு விசேஷமான அனுபவங்கள் அங்க நிச்சயமாக அங்க காண்பிக்கப்படும். ஏன்னா அதுதான் தெளிக்கப்படுதல். உங்களுக்கு தெளிக்கப்படுதனுடைய அர்த்தம் உங்களுக்கு நினைப்பூட்டணும்னா அந்த சிகப்பு கடாரியினுடைய விஷயம் நீங்க அங்க புரிஞ்சுக்கலாம். அந்த சிகப்பு கடாரி அந்த யார் கடையாளமா இருக்குது? அது முற்பிதாக்கள் கடையாளமா இருக்கு இல்லைங்க. அதை பலி கொடுத்து எரிச்சு அந்த சாம்பல் எடுத்து ஈசோப்பு தண்ணியில கலந்து அதை யார் மேல தெளிக்கணும்? தீட்டுப்பட்டவங்க மேல தெளிக்கணும். எது கிடையாது? தீட்டுப்பட்டவங்க பாவத்துக்குள்ள இருக்கிற உலக முனுக்கலும் 1000 ஆண்டு அரசாட்சியில அவர்கள் மீது தெளிக்கப்படும். எது தெளிக்கப்படும்? சிகப்பு கடாரியினுடைய சாம்பல். முற்பிதாக்கள் அவர்களுடைய வாழ்க்கையில அனுபவிச்ச விஷயங்களை அந்த 1000 ஆண்டு அரசாட்சியில கிளியரா அந்த உலகத்தின் மனுஷங்களுக்கு பிரயோஜனப்படுத்தப்படும். கர்த்தர் இயேசு விஷயம் நீங்க சொல்லப்பட்டது. அப்படியே சிலுவையில தூக்கப்பட்டுட்ட சபிக்கப்பட்டவரா அவருக்கு நேர்ந்த அந்த அனுபவங்களே, அந்த காட்சிகள், நம்ம சொல்றது அனுபவங்கள் மாத்திரம் இல்ல, நாம் விசுவாசிக்கிறது அந்த காட்சிகள் முழுக்கவே அது சகல ஜாதிகளுக்கும் இப்ப பூமியில இருக்கிறவங்களுக்கும் இனி வரப்போற யுகத்துல உலகம் முழுக்க நிரப்பப்பட போகிற அந்த சிருஷ்டிகளுக்கு முன்பாக இந்த காட்சிகள் அங்க நிறைவேறும். சோ நம்ம அதன் பின்னாடி நம்ம அங்க பாக்குறோம். அப்படியே அவர் அநேக ஜாதிகள் மேல் தெளிப்பார், அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவாங்க. கர்த்தர் இயேசுவினுடைய இந்த அனுபவங்கள் பூமியில உள்ள ராஜா, பூமியில உள்ள ஜனங்களுக்கு காண்பிக்கப்படும் போது பாருங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். கர்த்தர் இயேசு பாவியின் ஸ்தானம் எடுத்து இந்த பூமியில தேவன் சித்தத்துக்காக எந்த அளவுக்கு கீழ்படிஞ்சான், அந்த கீழ்படிதல்ல அவர் மீது எந்த அளவுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு, அவமானங்கள், பரியாசங்கள், உபத்திரவம், அதன் மத்தியில் அவர் தொங்கிட்டு இருந்த போது அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்ற விஷயம் இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு காண்பிக்கப்படும் போது இந்த ராஜாக்கள் வாயை மூடுவார்கள். யார் இந்த ராஜாக்கள்? பைபிள்ல ராஜாக்கள் யார் யார்னா, யார் யாரெல்லாம் பலவான்களோ ராஜாக்கள், அதே போல யார் யார் ராஜநீக வம்சத்தில் அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறாங்களோ அவர்கள் கூட ராஜாக்கள், ராயல் ஃபேமிலி, அந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ராஜாக்கள் தான். அவர்கள் பூமியின் மீது அதிகாரம் செஞ்சிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு பூமியில நிறைய ராஜாக்கள் இருக்கிறாங்க, பிசினஸ் கிங்ஸ் இருக்கிறாங்க, அதாவது வர்த்தகம் இல்லாட்டி வியாபாரத்தில் ராஜாக்கள் போன்ற அதிகாரம் பெற்றாங்க, ஸ்போர்ட் கிங்ஸ் இருக்கிறாங்க, விளையாட்டு துறையில ராஜாக்கள் போல இருக்கிறாங்க, மியூசிக்ல கிங்ஸ் இருக்கிறாங்க, அழகுல கிங்ஸ் இருக்கிறாங்க, வீரத்துல கிங்ஸ் இருக்கிறாங்க. யார் யார் இந்த பூமியில ஒவ்வொரு துறையிலையும் சிறந்தவங்களா இருந்து பாருங்க, அவர்கள் அப்படி ராஜாக்கள் போல இருக்கிறதுனால ஜனங்கள் அவர்களை விக்கிரகங்கள் போல வணங்குறது நாம அங்க பார்க்கணும். அவர்கள் ஏதாவது ஒன்னு செய்துட்டா அதை ஜனங்கள் அப்படியே பின்பற்றி காப்பி அடிக்கிறாங்க. ஏன்னா இங்கிலீஷ்ல சொன்னா தே ஆர் ஐடலைஸ்ட், அப்படின்னா அவர்கள் ஒரு 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 விக்கிரகம் மாதிரி பாக்குறாங்க, ஒரு 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 வணங்குதலுக்குரிய நபர்கள் போல இந்த ராஜாக்கள் பார்க்கப்படுறாங்க. ஆனா இவர்கள் செய்தது என்னவோ இந்த பூமியில சில அற்பமான விஷயங்கள் தான். இந்த ராஜாக்கள் எல்லோரும் பார்ப்பாங்க, ராஜாதி ராஜா கர்த்தர் இயேசு தேவ சித்தம் செய்யற விஷயத்துல எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினார், எந்த அளவுக்கு உண்மை காண்பிச்சார், எந்த அளவுக்கு கேரக்டர் குணலட்சணங்கள் அவரிடத்துல வெளிப்பட்டுச்சு, எப்பேற்பட்ட ஒரு ஜீவியம் தேவ சித்தம் செய்யறதுக்காக இந்த பூமியில பாவிகள் கையில பாவிகள் மத்தியில பாவ சாபமாய் மரத்துல தூக்கப்பட்ட அந்த காட்சி பார்க்கும் போது இந்த ராஜாக்கள் வாய் மூடிக்கொள்வார்கள். என்ன மாதிரியான வாழ்க்கை, எந்த மாதிரியான கீழ்படிதல், என்ன குணலட்சணம், என்ன உன்னதமான ஒரு மனுஷன். அவருக்கு முன்னால நாம் ராஜாக்கள் எப்படிப்பட்ட ராஜாக்களா இருந்தாலும் சரி வாய் மூடிக்கொள்ளுவார்கள். கர்த்தர் இயேசுனுடைய அந்த மரணத்துல அந்த பாவியின் ஸ்தானம் அவர் எடுத்து அது உட்பிரவேசிச்சிருந்த விஷயங்கள் சகோதர சகோதரிகளே சகல ஜாதிகள் மீதும் தெளிக்கப்படும் போது ராஜாக்கள் வாய் மூடிக்கொள்வார்கள். சாதாரண விஷயம் இல்ல, நம்முடைய அருமை இரட்சகர் அந்த ஸ்தானம் எடுத்தது. சோ இது பள்ளியில இந்த செகண்ட் பார்ட் நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் சகோதர சகோதரிகளே பாங்க. ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள். பாத்தீங்களா இங்க எப்படி இருக்குன்னு. சோ இந்த ராஜாக்கள் ஏன் வாய் மூடிக்கொள்வாங்கன்னா தங்களை தான் அந்த அந்த துறையில ராஜாக்களை நினைச்சிட்டு இருந்தாங்க, பெரிய சாதனை செய்த மாதிரி அவர்களுக்கு நினைப்பு இருந்திருக்கும். ஆனா தங்களுக்கு தெரிவிக்கப்படாது இருந்ததை அவர்கள் காண்பார்கள், காண்பார்கள். கர்த்தர் இயேசு என்ற ஒருத்தர் தேவனுடைய குமாரன் இந்த பூமியில எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தான் அவர்களுக்கு தெரியாது, பார்த்ததில்லை. அவர் சாபமான காட்சி, அந்த சாபமான காட்சியில வெளிப்பட்டுட்ட பெரிய கீழ்படிதல், இது அவர்கள் காண்பார்கள், காண்பிக்கப்படும் அவங்களுக்கு ராஜ்யத்துல சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த மாதிரி வாய் மூடுவாங்க, கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வாங்க. இப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த பூமியில தேவ சித்தத்துக்காக தன்னை சாபமாக்கி கொண்டு அந்த பாவியின் ஸ்தானம் எடுத்தான். அவர்கள் பார்த்ததில்லை, பார்ப்பாங்க அந்த காட்சிகள், அவர்கள் கேட்டதில்லை, கேட்டுக் கொள்வாங்க. ரொம்ப ஆச்சரியமான வசன பகுதி இது. கர்த்தர் இயேசு அந்த பாவியின் ஸ்தானம் எடுத்த விஷயங்கள் அது தேவன் கம்ப்ளீட் ரெக்கார்ட் வச்சிருக்கிறான், கண்டிப்பா வில் பி ரீப்ரொடியூஸ்ட், மீண்டும் அந்த காட்சிகளே மனுக்குலத்துக்கு அங்க காண்பிக்கப்படும் சகோதர சகோதரி. என்ன ஆச்சரியமான விஷயங்களே இது நம்ம அங்க பாக்குறோம். சரி, அது தேவன் எப்படி செய்வாங்க அது நமக்கு ஒருமையோருத்தான் காத்திருக்கணும். அது தேவன் அவருடைய வல்லமையில தன் குமாரன் அங்க செய்திட்ட விஷயங்களே இந்த மனுஷுலத்துக்கு அங்க காண்பிக்கிறது நாம அங்க பாக்குறோம். அடுத்து அப்படியே நாம ஏசாயா 53 அதிகாரம் நம்ம போகும்போது சகோதர சகோதரிகளே அங்க பாருங்க அந்த வசனங்கள் முதல் 7 வசனங்கள் கர்த்தர் இயேசு அந்த சிலுவையில ஒரு பாவியின் ஸ்தானம் எடுத்து ஆழமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது சகோதரர்கள் ரொம்ப 2-3 பாகத்துல உங்களுக்கு எடுத்தாங்க, அதனால நான் அதை அதிகமா டச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சோ எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கண்டிப்பா இது யார் இந்த வார்த்தையை சொல்றாங்கன்னா அப்போஸ்தலர்கள் கர்த்தர் இயேசுவை பற்றி. அவர்கள் தான் இந்த யுகத்தின் முகத்துல யுகத்தின் ஆரம்பத்துல ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம், அந்த கர்த்தர் நம்முடைய பிதாவாகிய தேவன் அவருடைய புயம் கர்த்தர் இயேசு யாருக்கு வெளிப்பட்டது? இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். ரொம்ப பரிதாபமான டிரான்ஸ்லேஷன். நீங்க அந்த அவன் வந்து பிதாவாகிய தேவன், அவன் போடக்கூடாது, பட் அது தமிழ்ல அப்படித்தான் இருக்கு. சோ அவருக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தர்யமும் இல்லை. அவர் பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்துச்சு. சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமா இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவர் எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழிதப்பி திரிந்து அவன் அவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விடப்பண்ணினார். சோ இது தான் டேக்கிங் த பிளேஸ் ஆஃப் அ சின்னர். ஒரு பாவியினுடைய ஸ்தானத்தை கர்த்தர் இயேசு அங்க எடுக்குது. சோ இதெல்லாம் அங்க ஆதாம் விஷயத்துல ஏதேன் தோட்டத்துல அங்க நிறைவேறுச்சு. கர்த்தர் இயேசுவின் விஷயத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் கெத்செமனே தோட்டத்துல நிறைவேற ஆரம்பிச்சு அங்க கல்வாரியில் அங்க முடிஞ்சது என்று நாம் அங்க பார்க்கிறோம். ரொம்ப ஆச்சரியமா, ஏதேன்ல இந்த பாவம் செய்து ஒரு பாவியாக தேவ சன்னதியை விற்று விலகிற விஷயங்கள் எப்ப நிறந்துச்சுன்னு பார்க்கும் போது வசனத்துல இருக்கு, பகலின் குளிர்ச்சியான வேலையில, சூரியனுடைய வெப்பம் இல்லாத நேரத்துல இந்த இந்த காரியங்கள் எல்லாம் அங்க நடந்துச்சு. ஆதாம் பாவியாயி அந்த அந்த ஒரு அனுபவத்துக்குள்ள போனோம். கர்த்தர் இயேசு அந்த பாவியின் ஸ்தானம் எடுக்கிறது கூட ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அவர் கல்வாரி சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் போது வசனத்துல வாசிக்கிறோம், அது அவர் எத்தனை எப்ப வரைக்கும் இருந்துட்டார். வசனம் வாசிங்க, மத்தேயு 27:45-46. ஆறாம் மணி முதல் 9 வரைக்கும் பூமியின் மீது ஒரு அந்தகாரம். அதே அனுபவங்கள் இங்க கர்த்தர் இயேசு கூட அங்க வாங்குறாரு. சோ 3 மணிங்க பொழுது சூரியன் உச்சகட்டமா இருந்திருக்கணும், இருந்துச்சு. ஆனா அங்க நம்ம பாக்குறோம் ஒரு ஆச்சரியமான நிறைவேறுதல். அது அந்தகாரப்பட்டுச்சு, அந்த வெப்பங்கள் வெப்பம் இல்ல. அங்க ஏதேன்ல ஆதாம் எடுத்துட்ட அந்த நிலைமை, அவர் எடுத்துட்ட நேரம் கர்த்தர் இயேசு எடுக்கிறார், அதே போன்ற சூழல் மத்தியில. இது லூக்கால வித்தியாசமா இருக்கு. இன்னும் 23:44-46 வாசிங்க. இது அங்க இல்ல, மத்தேயுல இல்ல. அது பூமியுள்ள அடைஞ்சிச்சு, சூரியன் என்ன ஆயிடுச்சு, இருள் அடைஞ்சது. தெரியல, ஆனா இந்த இருளுக்கு இன்னும் ஆவிக்குரிய அர்த்தம் பெருசா ஏதாவது இருக்கா? நமக்கு இன்னும் அதிகமா நம்ம பார்த்ததில்லை ரசில் அவருடைய ரைட்டிங்ஸ்ல கூட. ஆனா இங்க நம்ம ஒரு ஈடு பாக்குறோம். ஆதாம், முந்தின ஆதாம் பாவம் செய்து பாவத்தினால மரத்துக்கு பின் தன்னை ஒழித்துக் கொள்ளும் அந்த வேலையில பார்க்கும் போது பகலின் குளிர்ச்சியான வேலை. அவருடைய ஸ்தானம் கர்த்தர் இயேசு எடுக்கிறார். ஒரு பாவியின் ஸ்தானத்தை எடுக்கும் போது அவருடைய அனுபவங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்படியே திட்டம் இருக்கீங்க. அவர் கூட மரத்துக்கு முன்னால, மரத்துக்கு மேல அங்க சாபமாக தொங்கும் போது இந்த ஒரு சூழல் அங்க உண்டாயிருக்கிறது நம்ம அங்க பார்க்கிறோம். இந்த பாவியின் ஸ்தானம் எடுக்கிறதுல உச்சகட்டம் என்ன நாம சொல்லலாம்னா, சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே நம்ம பேசினது தான் பாருங்க, ஆதாம் வசனம் வாசிங்க. அந்த மறுபடியும் அந்த வசனம் ஆதியாகம 3 8 வசனம், தேவனுடைய கர்த்தராகிய சன்னதிக்கு விலக்கப்பட்டார்கள், விலகி மரத்துக்கு பின்னால போய் தங்களை மறைத்து கொண்டாங்க. செப்பரேஷன் பிட்வீன் காட் அண்ட் மென், தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில அந்த ஒரு பிரிவு வந்து உருவாச்சு, அந்த ஐக்கியம் அங்க துண்டிக்கப்பட்டுச்சு. உன்னதமான ஒரு ஐக்கியம், ஜீவனுக்கு ஏதுவான அந்த ஐக்கியம், எல்லா சந்தோஷங்களுக்கும் காரணமான அந்த ஐக்கியமே பாவியான உடனே அங்க துண்டிக்கப்பட்டதே நாம அங்க பார்க்கணும். தேவன் தேடுறார், ஆதாம் எங்க இருக்கிற, அந்த ஐக்கியம் இருந்துச்சுன்னா அது அந்த அந்த விஷயங்கள் அங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா தேவன் தேடுறார், ஆதாம் எங்க இருக்கிற நீ, நான் நிர்வாணியா இருக்கிறது பார்த்து உணர்ந்துட்டு மரத்துக்கு பின்னால ஒதுங்கிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கிற உங்க சன்னதி விட்டு நான் போயிருக்கிறேன். பாவி தேவனுடைய அந்த ஐக்கியத்திலிருந்து அவரு பிரிக்கப்படுகிற ஒரு ஸ்தானம். அப்படியே கர்த்தர் இயேசு சிலுவையில் அங்க தொங்கிட்டு இருக்கும் போது அது நடக்குது. அதுதான் நம்ம வசனத்துல வாசிக்கிறோம், அந்த இந்த சம்பவங்களுக்கு பிரிந்து, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர். சோ கர்த்தர் இயேசு பாவியின் ஸ்தானத்துல அங்க இருந்து இவ்வளோ அனுபவங்கள் வாங்கி சிலுவையில் அவர் தொங்கி நிக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து அதனுடைய ஹைலைட் உச்சக்கட்டம் என்ன ஆகுதுன்னா, தேவன் அவரை கொஞ்ச நேரமே அங்க கைவிடுற ரொம்ப முக்கியமான அனுபவம் கர்த்தர் இயேசு பாவியின் ஸ்தானம் எடுப்பதுல அங்க நடக்கும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா சமீபத்துல சில வெளியில் இருக்கிற சகோதரர்கள் ஃபாரின் பிரதர்ஸ் பேசும் போது ரொம்ப ஆச்சரியமா அவர்கள் இதுல மாற்று கருத்து வைக்கிறான், கர்த்தர் இயேசு கைவிடப்பட்டாரா இல்லையா, சிலர் கைவிடப்படலை சொல்றோம். ரொம்ப எக்ஸாக்டா கர்த்தர் இயேசு கல்வாரி சிலுவையில தேவனால கைவிடப்பட்டார். ஒரு சில நொடிகள் நிமிஷங்கள், அது முக்கியமான அனுபவம். ஈடுபலியில முக்கியமான அனுபவம், அவர் ஒரு பாவியின் ஸ்தானம் எடுக்கணும், ஒரு பாவியின் ஸ்தானம் ஏதேன்ல பாருங்க, தேவனுடைய உறவுல இருந்து துண்டிக்கப்பட்டு விலகி ஓடுற ஒரு நிலை. அந்த நிலை கர்த்தர் இயேசு தன்னுடைய ஈடுபலி கொடுக்கறதுல கண்டிப்பா எடுக்க வேண்டியது இருக்குது. ரொம்ப ஆச்சரியம், இது ரொம்ப மூத்தவங்க வெளியில இருக்கிறவங்க இந்த மாதிரி வியூஸ் எடுக்க போகுது. ஆனா கண்டிப்பா கர்த்தர் இயேசுவ அங்க தேவன் அங்க கொஞ்ச நேரத்துக்கு அங்க கைவிடுறார். இன்ஃபேக்ட் நம்ம சொல்லணும்னா கர்த்தர் இயேசுவின் மரணமே அங்க அதுலதான் அங்க நடக்குது என்று நாம பாக்குறோம். அந்த உணர்வு அதை நினைத்து அந்த இருதயம் அங்க பஸ்ட் ஆகிற விஷயம். சோ அது பாவியின் ஸ்தானம் உச்சக்கட்டமாக அங்க கர்த்தர் இயேசு அதை உணர்ந்து அந்த அனுபவத்துக்குள்ள போய் தன்னுடைய அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற காரியத்தை செய்து முடிக்கிறார் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். சோ இது சகோதர சகோதரிகளே, இது ரேன்சம்ல நாம மிக ஆழமாக உணர வேண்டிய ஒரு பாயிண்ட். அதுவும் இந்த பாஸ் ஓவர் டைம்ல நம்முடைய ரட்சகர் கர்த்தர் இயேசு இந்த மாதிரி அவர் பலி ஆயிட்டார். அவருடைய அனுபவங்கள் தெய்வீக திட்டத்துல எந்த மாதிரி இருக்குது, அது ஒரு பாவியின் ஸ்தானம். அந்த 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 ஒரு அனுபவம் அவசியம் இல்லாம இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள், ஆதாமுக்கு தன் ஜீவனை மாத்திரம் பலியா கொடுத்திருக்கலாம், தன்னுடைய அந்த வாழும் உரிமைய அதை மாத்திரம் அவர் மரணத்துல கொடுத்துட்டு இந்த அனுபவங்கள் எதுவுமே இல்லாம அவரு அங்க படுக்கலாம். ஆனா அந்த வாழும் உரிமைய கொடுப்பதின் மூலம் கொடுக்கிற விஷயத்துல அவர் எடுத்துட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் எதுக்கு இணை, எதுக்கு ஈடு சொல்லும் போது ஒரு பரிபூர்ண ஜீவனை மாத்திரம் ஆதாம் இழக்கல. சகோதர சகோதரி, அவர் ஒரு பாவி, ஒரு பாவியின் ஸ்தானம் கர்த்தர் இயேசு எடுக்கணும். ஆனா பாவியின் ஸ்தானம்னா அதுல இதெல்லாம் அங்க அடங்க உச்சகட்டம் தேவனால் அங்க கைவிடப்படும். இந்த காட்சிகள் நமக்கு அந்த ஏசாய வசனத்துல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது தேவனே சகல ஜாதிகளுக்கும் பார்க்காத ஜாதிகளுக்கு காண்பிப்பான் அறிவிப்பான் பார்ப்பாங்க, வாய் மூடிக்கொள்வான் ஏற்பட்ட மனுஷன். இயேசு கிறிஸ்து இப்பேற்பட்ட தேவகுமாரன் இப்பேற்பட்ட வாழ்க்கை சகோதர சகோதரி நம் ரட்சகர் அவருடைய மரணம் நம்ம இப்படி நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியம். தேவனுடைய வல்லமை அவருக்குள்ள இந்த அளவுக்கு அங்க விளங்கியிருக்கு. தேவனுக்கு அவர் எந்த அளவுக்கு மரண பரியந்தம் உண்மையுள்ளவராக இந்த காரியங்கள்ல இருந்தார் என்பதை நாம் அங்க பார்க்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். அமேன்.